وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விசேஷமான கிருபையாலும் முபாரக்கான ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்வாங்க. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறான். மரணம், மௌத்துக்கு பிறகு முடிவில்லாத வாழ்க்கை அல்லாஹ் தயார் செய்து அந்த வாழ்க்கையில இரண்டு விதமாக அல்லாஹ் வாழ்க்கை அமைத்திருக்கிறார். ஒன்று சுவருக்கும் இன்னொன்று நரகம். அந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகவே உலகத்தில் அல்லாஹ் நம்மை அனுப்பினார். அல்லாஹுடைய எதிர்பார்ப்பும் அல்லாஹ் விரும்புவதும் நாம் சுவனத்தை தயார் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் விரும்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறான் அந்த சுவர்க்கத்தின் பக்கம். எனவே உலகத்திலே அனுப்பப்பட்ட நாம் சுவர்க்கத்தை அடைவதற்கு பகரமாக நரகத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக ஆகக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அதுல ஒரு விசேஷமான, முபாரக்கான, விசாலமான ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய முபாரக்கான மாதம். அல்லாஹ் அதை நோக்கி விளங்க வைப்பானா? ரமலானுடைய ஒரு மாத காலத்திலே பயிற்சி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை அச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அதற்கு அவர்கள் சொன்னது போல, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது போல உங்க மேல் இந்நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம், லாலக்கும் தத்தகும், நீங்க தப்புவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இந்த தப்புவா என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த தப்புவா தப்புவா என்று சொல்வது என்ன? இது எவ்வளவு பொறுமதியானது! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகிற சில கடமைகளை நம்முடைய வாழ்க்கையில பிறதாயும் கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, அதே போல அல்லாஹுடைய பயம் என்கிறது ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண்களுடைய உள்ளத்திலையும் ஏற்படுவது, ஏற்படுத்திக் கொள்வது கட்டாய கடமை. பிறந்த ஆயினுடைய தரையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்துபாவ இமாம் அவர்கள் தக்வாவ கொண்டு வசிய செய்ய இல்லைன்னா குத்துபா செய்யாது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஆகிறது. ரசூலி அக்ரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் உபதேசம் செய்தார்கள். சஹாபி ஒருவர் கூறுகிறார்கள், வாவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகத்தன், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், உருக்கமானவன். அந்த உபதேசத்தை கேட்ட நமது கண்கள் கண்ணீர் வடித்தது, உள்ளம் நடுங்கியது. நபி அவர்களது அந்த உபதேசத்தை கேட்டு நாம் புரிந்து கொண்டோம், இது நபி அவர்களது கடைசி உபதேசம் போன்றிருக்கிறது. இதற்கு பிறகு நபி அவர்களுக்கு நமக்கு உபதேசத்திற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதை விளங்கி சஹாபா கேட்டுக்கொண்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஔசி நான் நமக்கு வசிய செய்ய, இதற்கு பிறகு நீங்க பயம் செய்ய மாட்டீங்களா? வசியத் என்பது மரணப்படுக்கையில் உள்ளவர்கள் தன் குடும்பத்தார்களுக்கு முக்கியமான விடயங்களை சொல்லுவாங்க. நிறைய கதைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு நேரம் இல்லை. உயிர் பெரிய சந்தர்ப்பம், முக்கியமான விடயங்களை சொல்லுவாங்க, அதை வசியத்தில் சொல்லுவாங்க. இப்ப அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வசியத்தில் கியாமம் வரை உலகத்தில் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தேவையான மிக அவசியமான முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட வேண்டும். நபி அவர்கள் அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், ஆ, நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன், உசிக்கும் வித்தப்பவர்களா, அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். இன்னும் பல கர்மங்களை சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க, அல்லாஹுடைய பயத்தை நீங்க எடுத்து நடவுங்க. அப்ப அல்லாஹுடைய பயம் என்றது மிக அவசியமானது, மிக கட்டாயமானது. நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் நாம் எதை அடைந்து கொள்ளாவிட்டாலும் சம்பாதிக்காவிட்டாலும் அல்லாஹுடைய பயத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா நஷ்டமடைவோம். நாளை கயாமத்துடைய நாளில் நகரத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கயாமம் வரையில் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் தோன்றினார்களோ அத்தனை கோடி மனிதர்களும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்வார்கள். அந்த முழு மனித சமுதாயம் கேள்வி கணக்குகளுக்கு பிறகு இரண்டு கூட்டமாக பிரிக்கப்படுவார்கள். ஒரு கூட்டம் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லப்படுவார்கள், அடுத்த கூட்டம் நரகத்தின் பக்கம் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அந்த இரு சாரார்களை பற்றியும் அல்லாஹ் அருள்மறையை சொல்லும் பொழுது சுவர்க்கத்தில் போறவங்க யாருன்னா, உலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அப்ப அடுத்த கூட்டம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைத்துச் செல்லப்படுவார்கள். எனவே சுவர்க்கத்தில் போறதுக்கு அந்த ஜமாத்துல நாம் சேர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய பயம் உலகத்தில் நம்முடைய உள்ளங்கள்ல கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதி, சுவர்க்கத்தில் போறதுக்கு ஒரு டிக்கெட் என்று சொல்லலாம், இதை அற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து நாம் உலகத்தில் வந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. உலகத்தில் நாம் அனுப்பப்பட்ட நோக்கம் மரணத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையை உயர்ந்த மட்டத்தில் சுவர்க்கத்தை தயார் பண்ணது, அதை தயார் பண்ணணும்னா உலகத்தில் இதை அச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக நாம் வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய பயம் என்ன? ஃபத்வாவுடைய வசியத்தில் அதனுடைய விளக்கத்தோடு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தானோ அதை விட்டு விலகி நடக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் வசியம் செய்கிறேன். அப்ப இதை அச்சம் தப்புவான்னு சொன்னா என்ன? அல்லாஹ் எதை செய்யும்படி சொன்னானோ அதை எடுத்து நடக்கிறது, எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ தடுத்தானோ அதை விட்டு விலகி நடப்பது. இப்ப அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளவு உள்ளத்துல வருமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறது. அல்லாஹ் வேணாம்னு சொன்னதை விட்டு நடக்கிறது நம்ம கிட்ட வரும். போலீஸ்காரன் சொல்றோம், இந்த போலீஸ்காரனுடைய பயம் உள்ளத்துல எப்ப ஏற்படுமோ அதற்கு பிறகுதான் அவரை கண்டா அந்த தப்புகள், அதனுடைய உணர்வுகள் நம்ம உள்ளத்துல ஏற்படும். லைசன் இல்ல, ஹெல்மெட் இல்ல, பைக் ஓட்டிக்கிட்டு போறோம், முன்னாள் ரெட்டு காரனை கண்ட உடனே ஒரு பதட்டம், ஓட்டுறதுக்கு முடியல, ஒரு திடுக்கம் வருவது. ஏன்னா அவர் பிடிப்பாரு, எழுதுவாரு, அதனால ஒரு பயம் அவரை பத்தி தெரிஞ்சிருக்க. பிறகு சின்ன பிள்ளைங்க விளக்கம் இல்ல, போலீஸ் யாருன்னு அவர் போவாரு, பிரே செய்து கொண்டும் போவாரு, ஏன்னா விளக்கம் இல்ல. முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் யாரேங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமைகளை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வர்றதுக்கு அது காரணமாக ஆகும். மேலானவர்களே, இதை எச்சத்தை அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை நம்ம வாழ்க்கையில உள்ளத்துல ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தாலா ஒரு மாத காலத்துடைய பயிற்சி ரமலானுடைய மாதத்தில் நமக்கு கொடுக்கிறான். இதுல சரியான பயிற்சி பெறுவோமேயானால் இதை எச்சம் உள்ளவர்களாக நாம் ஆகும். அல்லாஹ்வுடைய பயம் இது நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சரி நாம் அதை அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு பண்பு, ஒரு தன்மையாக இருக்கு. அல்லாஹ் பயப்படுறதுன்றது, இங்க ஒரு திடீர்னு ஒரு விஷப்பாம்பு மேலிருந்து கீழே விழுந்தது, அல்லது காட்டுப்பிறந்து ஒரு சிங்கம் வந்தது பசாரில், அதை கண்ட உடனே நாங்கள் பயந்து ஓடுவோம். எல்லாம் சிங்கம் சிங்கம் என்று பயந்து ஓடுறதுண்டு, பாம்பு பாம்பு என்று எழுந்துடுவோம். இப்படி அல்லாம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இங்க பாம்புடைய தீங்கு தீங்கிலிருந்து பயந்து ஓடுறோம், சிங்கத்துடைய தீங்கு நினைச்சு பயந்து ஓடுறோம். அல்லாமா நமக்கு தீமை ஏற்படுவது கிடையாது, அவன் நம்ம மேல இறக்கம் உள்ளவன். பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை பார்த்து பயப்படுவாங்க, அந்த உம்மா பாப்பாவுடைய மதிப்பு உள்ளத்துல இருக்கிறதோட நான் தவறாக நடந்து கொண்டால் பெற்றோர்கள் தன்னைகள் தண்டித்து விடுவார்களே என்கிற பயம், மாணவர்களுக்கு ஆசிரியர் மேல உள்ள பயம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் இல்ல, மாணவர்களது நலவை நாடக்கூடியவர்கள். எனவே மாணவர்களது உள்ளத்தில் அந்த ஆசிரியருடைய மதிப்பு இருக்கிறதோடு அந்த ஆசிரியர்கள் அவர்கள் பயப்படுவார்கள். பிழையாக நடந்து கொண்டால் அவர்கள் தண்டனைக்கு நாம் ஆளாகுவோம். இது போல அல்லாஹ் உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அதம, அல்லாஹ்வுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதோடு நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். தவறாக நடப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யப்படுமேயானால் அல்லாஹ்வால் பிடிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் என்கிற பயம் நம்முடைய உள்ளத்தில் வரும். எப்ப அல்லாஹ்வுடைய பயம் நம்ம உள்ளத்தில் வருமோ அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முன்னால வரும்பொழுது நமக்கு தலை குனியக்கூடிய பண்புகள் நம்ம இடத்துல உருவாகும். அப்படி இல்லை, சந்தர்ப்பத்துக்கு தேவை மாதிரி, நமக்கு தேவை மாதிரி நாம் நடந்துக்கணும். எல்லாருக்கும் முன்னால் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருவது எடுத்து நடப்போம், தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை அதை பற்றி மதிப்பு இருக்காது. ஏன்னா உள்ளத்துல அதை இயக்கக்கூடிய அந்த உண்மையான பண்பு தன்மை தக்குவாங்கிறது நம்ம இடத்துல இல்லை. இதை அச்சம் உள்ளவர்களாக நாம் ஆகுவோமே ஆனால் அல்லாஹ் வேணாம் என்று சொல்வதற்கு முன்னால் நாங்கள் போக மாட்டோமே. அல்லாஹ் எதை செய்யும்படி செய்யும்படி கூறினாலும் அதைத்தான் நாம் செயல்படுவோம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை கொடுக்கும் பொழுது இரண்டு இரண்டு குழந்தைகளாக கொடுத்தான், ஜோடி ஜோடியாக பெற்றெடுத்தான். முதலாவது ஜோடியில் ஒரு ஆண் ஒரு பெண், இரண்டாவது ஜோடியில் ஒரு ஆண் ஒரு பெண், இவ்வாறு அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அன்று வேறு யாரும் மனிதர்கள் இருக்கையில்லை, இன்னொரு சமூகம் இருக்கையில்லை. அன்றைய ஷரியத்துடைய முறை பிரகாரம் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகளே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி திருமணம் செய்து? முதல்ல உள்ள ஜோடியில் உள்ள ஆண் பிள்ளைக்கு இரண்டாவது ஜோடியுடைய பெண் பிள்ளை, இரண்டாவது ஜோடிய ஆண் பிள்ளைக்கு முதல் ஜோடியுடைய ஆண் பிள்ளை. இப்ப மாற்றி திருமணம் செய்து கொள்ளணும். இப்ப இரு சகோதரர்கள் இரு சகோதரிகள் அல்லாஹ் ஜல்லாலும் அதை பற்றி அல் குர்ஆன் நமக்கு எடுத்துக் கூறுகிறான். கதை கேட்பதற்கு அல்ல, அதை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். இப்ப அல்லாஹ் முடிவு செய்கிறான், மூத்த சகோதரனுக்கு இளைய சகோதரி, இளைய சகோதரனுக்கு மூத்த சகோதரி. இந்த இருவரில் ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, ஒருவருக்கு ஒருவரிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கே இல்லை. யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கே இல்லையோ அவருக்கு கிடைக்கிற பொண்ணு அழகு அழகுல குறைந்தவனாக இருந்தால், யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பெண்மணி அழகான பெண்மணியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா அவர்களுடைய சகோதரனை மதிப்பார், அடுத்தவர்களை உற்றார்களை மதித்து நடந்து கொள்வார். அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா யாரையும் மதிக்க மாட்டார். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, யார பயப்படுறது? தடி எடுத்தவெல்லாம் வேட்டக்காரன் மாதிரி அவன் இஷ்டப்படி உலகத்துல வாழ ஆரம்பிக்கிறது உண்டு. இவருடைய உள்ளத்துல பயம் இல்ல, எனவே இவருடைய உள்ளத்துல பொறாமை ஏற்படுகிறது. சகோதரனுக்கு அழகான பொண்ணு கிடைக்கிறது எனக்கு இல்லை, அப்படி கிடைக்கக்கூடாது. அந்த அழகான பொண்ணு எனக்கு கிடைக்கும், உண்மையான சகோதரத்துவம் எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சகோதரனுக்கு கிடைக்குது, அதை வச்சு நாம சந்தோஷப்பட வேண்டும். ஆனா இங்கே உள்ளத்தில் அந்த பக்குவம் இல்லாததுனால அங்கே சகோதரத்துவத்தையும் இழந்து விடுகிறான். அதோட பொறாமை ஏற்படுகிறது, இந்த அழகான பொண்ணு எனக்கு கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? யோசனை பண்ணி முயற்சிகள் செய்கிறான், வேற வழி இல்லை. இவரை தீர்த்து கட்டுவதை தவிர வேற வழி இல்லை. இவரை கொலை பண்ணினா அவருடைய பெண் தானாக எனக்கு கிடைச்சிருவான். இப்ப இந்த திட்டத்தில் அவர் இவரை கொலை பண்றதுக்கு முயற்சிக்கிறான். இவர் கொலை பண்ண முயற்சிக்கிறார்ங்கிற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. சகோதரர் அவர் என்ன பதில் சொன்னாரு? உனக்கு ஏழு மணினா எனக்கும் ஏழும், உனக்கு ஒன்னு ஏழு மணினா எனக்கு பத்து ஏழும் அப்படின்னு ஒண்ணு சொல்லவில்லை. அவரை மாதிரி பத்து பேரை சமாளிக்கிறதுக்கு திறமை இருந்தும் கூட இவர் என்ன சொன்னாருங்கிறது அல்லாஹ் அணுமுறையில கூறுகிறான். சகோதரனே, நீ என்ன கொலை பண்றதுக்காகவே நீ உன்னுடைய கையை உயர்த்தினாலும் நான் உனக்கு எதிராக என் கையை உயர்த்த மாட்டேன். உனது கையை நீ எனக்கு எதிராக நீட்டினாலும் எனது கை உனக்கு எதிராக உயராது, நீளாது. ஏன்? என்னால முடியாது என்கிறதல்ல, இன்னி அசாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிற நான் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன். நாளைய கியாமத்தில் நான் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன். அப்ப அல்லாஹ் என்னத்துல கேட்பான், அதுக்கு பதில் சொல்லணும் என்கிற பயத்தினால நீ என்ன கொலை பண்ணினாலும் உனக்கு எதிராக நான் கையை உயர்த்த மாட்டேன். அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல இருந்ததுனால இவருடைய கையை அவருக்கு எதிராக உயர்த்த இல்லை. அவர் உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் இல்லாததுனால அவர் இவரை கொலை பண்றதுக்கு முயற்சி செய்தது மாத்திரமல்ல கொலையும் பண்ணினாரு. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமம் வரையில் உலகத்தில் எத்தனை கொலை வருமோ அத்தனை கொலையிலையும் அவருக்கு பங்கு போய்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். இவர் அல்லாஹ் பெரிய பாடத்தை நமக்கு படித்து கொடுக்கிறான். இதை அச்சம் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்ப நம் உள்ளங்களில் இடம்பெறுமோ நம்மை அல்லாஹுக்கு அடிபணிய வைக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதை விட்டு நம்மை மாறும். எனவே அல்லாஹ்வுடைய பயம் இதை நாம் சிரமப்பட்டு சரி நம்முடைய உள்ளத்தில் அதை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமைகள், அவன் எப்படிப்பட்ட திறமை உள்ளவன், எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனுங்கிறத நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால நம்ம நாட்டில் கூட ஷேக் வேணான்னு சொல்லி ஒரு கூட்டம் உருவானாங்க. அதுக்கு பிறகு இன்னும் இன்னும் வந்து புலிப்படைன்னு சொல்லி இன்னும் இடையில ஒவ்வொரு கூட்டம் இடையில என்னென்ன உருவாங்க, அதுக்கு இடையில ஒரு கூட்டம் உருவாங்க. ஜெய்வி இப்ப இவனை பத்தி நமக்கு யாருக்கும் தெரியல, ஏதோ ஒரு கூட்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமும் உருவாகி உருவாகி வளர்ந்து வர்றாங்க. அதுக்கு பிறகு செய்தி கிடைக்குது, அவங்க சொல்றாங்க வீட்டில் இன்னைக்கு யாரும் லைட் போடக்கூடாது, போட்டீங்கன்னா கழுத்தை வெட்டுவோம், அடுத்த நாள் பார்த்தா ரோட்ல ரெண்டு தலை இருக்குது. என்ன, வீட்டுல லைட் போட்டிருந்தாங்க, கழுத்தை வெட்டி போட்டாங்க. இந்த செய்தி கிடைச்ச உடனே பாக்குறவங்க கேட்கிறவங்களுக்கு உள்ளத்த ஒரு பயம் அடையணும், இப்படிப்பட்டவனும் இவன் சொல்றதுக்கு மாற்றம் செஞ்சா கழுத்தை வெட்டி போட்டுருவானோ. இதை கேட்டு 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 எல்லாத்த உள்ளத்திலையும் பயம் வந்துருச்சு, சுட்டு போட்டு போறாங்க. யாரும் மையத்தை தூக்க போக கூடாது, யாருமே போறாங்க இல்ல, மையத்தை சும்மா அப்படியே பணமா கிடக்கு ரோட்ல. அவனோட செய்திகளை கேட்டு அவனோட திறமைகளை கேட்டு உள்ளத்துல பயம் வந்துருச்சு. வீட்டு அடையுங்கன்னா துறக்கிறது கிடையாது, கடையை அடையுங்கன்னு சொன்னா ஆமியில வந்து சொல்றாங்க, போசஸ்ல வந்து சொல்றாங்க, நீங்க கடையை துறங்க நாங்க பாத்துக்கோம். அவங்க துறக்கிறது கிடையாது, ஏன்னா இவங்களோட பயம் அவனோட உள்ளத்துல வந்துருச்சு. அவனோட திறமைகளை அறிய அறிய விளங்க விளங்க உள்ளத்துல பயம் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமையில நாம் தெரிந்து கொள்வோம் என அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம உள்ளத்துல வரும், அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வரும். இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய பயத்தை நம்ம உள்ளத்துல ஏற்படுத்துகிறான். ரமலான்ல நோன்பு நோன்பு நோட்க வேண்டிய அந்த முறை பிரகாரம் நோன்பை நோட்பதன் மூலமாகவும் நம்முடைய உள்ளத்தில் அந்த பக்குவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எனவே ரமலானுக்கு முதல்ல நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு இடை அச்சம் தக்வாவுடைய பக்குவம் இருக்கிறதோ ரமலானுக்கு பிறகு அது அதிகரிக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகு ரமலானுக்கு முதல்ல இருந்ததை விட நம்முடைய இடை அச்சம் தக்வாங்கிறது அதிகரிக்கவில்லை என்றால் இந்த ஒரு மாத காலமும் நாம் பசி இருந்ததும் தாகத்திருந்ததும் தான் நமக்கு விகிதமாக இருக்குமே ஒழிய நோன்புடைய பிரயோஜனங்கள் எதுவும் நமக்கு கிடைக்க மாட்டான். எனவே ரமலானுடைய மாதம் ஒரு முபாரக்கான ஒரு பெரிய பயிற்சி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை நாம் இதே அச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நூற்றுக்கு நூறு இதே அச்சம் உள்ளவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான். ஆனால் நாம் நூற்றுக்கு நூறுல நூற்றுக்கு பத்து வீதமும் அடைந்து போவதில்லை. குறைந்தது பொதுவாக நாம் நம்முடைய பழக்கத்தில் பாடசாலைகளில் ஒரு பரீட்சையில் ஒரு சித்தி அடைய வேண்டுமெனா அவர் 35 மார்க்ஸுகள் வாங்கினா அப்போ தான் அவரை பாஸ் பண்ணுவோம். 35 மார்க்ஸ் வாங்க இல்லைன்னா அவர் அந்த பாடத்தில் அவர் தகுதி இல்லை. அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தாலும் நாம் 135 வீதமாவது ரமலானில் பயிற்சி பெற்று இறை அச்சமுள்ளவர்களாக நாம் மாறியிருக்கணும். அப்படி இதை அச்சமுள்ளவர்களாக 35 வீதம் தக்குவா அடைந்திருந்தாலும் 3 ஆண்டுகள் ரமலான்ல பயிற்சி பெறுவோமே ஆனால் 100 தக்குவா உள்ளவர்களாக நாங்க மாறுவோம். இப்ப நாங்க எங்கட வாழ்க்கையில எத்தனை ரமலான்களை தாண்டி இருக்கிறோம், 10 வருடம், 20 வருடம், அதுக்கு மேலேயும் நாம நோன்புகளை பிடிச்சிருக்கிறோம். ஆனால் 100 தக்குவா நம்மிடத்துல வந்திருக்கிறா என்று பார்ப்போமே ஆனால் நாங்க எங்க உள்ளங்களை நாங்களே கேள்விகளை கேட்டுக்கிறேன். அல்லாஹுக்கு ஆசிரியர் 100 வந்திருக்கிறான், நபி அவர்களுக்கு வழிபடுறது 100 நம்மிடத்துல வந்திருக்கிறாங்கிறத பார்த்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த கணக்கின் பிரகாரம் 10 வருஷம் நோம்பு பிடிச்சு நம்மகிட்ட தக்குவா வரையில்லைன்னா நம்மகிட்ட 10 வீதமும் வரையில்லை. 20 வருஷம் நோம்பு பிடிச்சிருக்கோம், ரமலானை தாண்டி இருக்கிறோம், இறை அச்சம் முழுமையாக வரையில்லைன்னா இந்த ரமலானுகள்ல 5 வீதமும் நம்மகிட்ட தக்குவா வரையில்லை. அதனால துனியாவுடைய காரியங்களை செய்யும் பொழுது யோசனையோடு செய்கிறோம், பிழையாகிவிடக்கூடாது, பிரயோஜனம் அற்றதாக ஆகிவிடக்கூடாது, முழுமையான பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளணும் என்று அதுல கவனமாக செயல்படுகிறோம். செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி பார்க்கிறோம், செய்தது சரியா, என்ன பிழை இருக்குது, இதுல என்ன சரி செய்து கொள்ளணும் என்கிறத பார்த்து சரி செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா தீனுடைய காரியங்கள் நாங்கள் அப்படி பார்க்கிறது, எத்தனையோ ரமலான்களை தாண்டினோம், அந்த ரமலான் அடைந்து கொள்ளவில்லை, அடைந்து கொண்டோமா, அதுல என்ன குறை இருக்குது, அடுத்த ரமலான் அதை விட பக்குவமாக செய்து கொள்ளணுமே, அந்த யோசனை நம்மகிட்ட வருவது, ஏதோ ரமலான் வருகிறது நம்மை தாண்டி சென்று. அதனால ரொம்ப யோசனை பண்ணி பயிற்சி செய்து பக்குவம் பெற்று உண்மையான இதை அச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தாலா இந்த முபாரக்கான ஒரு மாசத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப வருடத்துல 12 மாதங்கள் என்ன, அந்த 12 மாதங்களும் அல்லாஹ் எதை செய்ய வேணாம்னு சொன்னாலும் அதை செய்யக்கூடாது, எதை செய்யும்படி சொன்னாலும் அதை தான் செய்யணும். ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் யாராவது போய் பேசினா ஏன்பா போய் பேசுறீங்க, நோம்பு பிடிச்சுக்கொண்டு போய் பேசுறீங்களே ஆகுமான்னு கேட்போம். யாராவது வந்து புறம் பேசினா இன்னொருத்தரை பத்தி பேசினா ஏன்ப்பா அடுத்தவனை பத்தி பேசுறீங்க, உருபலா ஏன் கழுவுறீங்க, நோம்பு பிடிச்சுக்கொண்டு ஏன் பேசுறீங்கன்னு கேட்போம். வட்டிக்கு யாராவது கேட்க இல்ல வட்டியை பத்தி பேசினா தௌவா தௌவா, வட்டியை பத்தி பேசாதீங்க மாசத்துல. அப்ப ரமலான் அல்லாத காலங்களில் பேசலாம் செய்யலாமா, ரமலான் அல்லாத காலத்துல போய் புறம் திருட்டு விபச்சாரம் கொல்ல ஆகுமா, ஆகாது. தமலான ஒரு விசேஷமான பயிற்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நோன்புடைய பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே பொய் சொல்றதில்லை, புறம் பேசுறதில்லை, திருடுறதுக்கு தயார் இல்லை. பிழையான அனைத்து காரியங்களிலும் நாம் நம்மை தவிர்த்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை நாம் நம்மை ஈடுபடுத்துகிறோம். தொழுகையில அதிகமான தொடர்பு, தொழாதவர்களும் ரமலான தொழ ஆரம்பிச்சிடறான். குரான குடிக்காதவங்க ரமலான குரான குடிச்சு ஓத ஆரம்பிக்கிறான். இரவுல நின்று வணக்கத்தில் நீண்ட நேரங்களை கழிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இது ஒரு பயிற்சி நமக்கு கொடுக்கப்படும். இந்த பயிற்சியின் மூலமாக 11 மாத காலமும் நம்மகிட்ட இதே பக்குவத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிறது, அவன் வேணாண்டு சொன்னவைகளை தடுத்து நடக்கிறது. இது ஒரு பயிற்சிக்காக இது கொடுக்கப்படுது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முபாரக்கான மாதத்தின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இதை அந்த நோன்பை நோட்டு இதில் பக்குவம் பெற்று நாம் உண்மையான தக்குவா உள்ளவர்களாக ஆக வேணும் என்கிறதுக்காக ஒரு சீசனாக அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான். நிறைய நன்மைகள் அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன அப்ப நாம் இதில் ஈடுபடுவோம் என்கிறதுக்காகவே ஒரு ஒரு காரியத்துடைய பொறுமதி, அவனுடைய மதிப்பு தெரியலை என்று சொன்னால் நாம் அதில் ஈடுபடுறதுக்கு அதுக்கு கவனம் செலுத்த மாட்டோம். இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இதில் நாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுமதியை நாம் விளங்கினோம்னா இங்கே வந்து உட்கார். விளங்க இல்லைன்னு சொன்னால் நாம் வெளியில் வச்சிட்டோம். அப்போ அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நிறைய விளங்க வச்சுறாங்க. நாங்கள் துணியாவை விளங்கி இருக்கிற அளவுக்கு ஆக்கிரத்தை விளங்க இல்லை, மறுமையை விளங்க இல்லை. ஒரு 100 ரூபாய் பணம் அதை விளங்கின அளவுக்கு ஒரு நன்மையை நாங்கள் விளங்க இல்லை. ஒரு தினார் என்று சொன்னால் அவருடைய பொறுமதி எங்கள் உள்ளத்தில் வருவது. 1000 ரூபாய் என்று சொன்னால் அவருடைய பொறுமதி உடனே நம்ம உள்ளத்தில் வந்துடுது. ஆனால் 1000 நன்மைகள் என்று சொன்னால் நம்ம உள்ளத்தில் வர்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் முபாரக்கான இந்த மாதத்துடைய பிரயோஜனங்கள் நாம் இழந்துவிடக் கூடாது என்கிறதுக்காக வேண்டி ரமலானுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்கூட்டியே சஹாபாக்களுக்கு ஆசை ஆர்வம் ஊட்டுவாங்க. ரமலானுடைய வருகையை பற்றி அவர்கள் தனது லுங்கியை இருக கட்டிக் கொள்வார்கள் என்று வருவது ரமலானுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தயாராக ஆகிறான். வீட்டு மனைவி தன்னுடைய மனைவிமார்கள் எழுப்பி விடுவாங்க இரவு வணக்கத்துக்காக வேண்டி. ஏன்னா அவ்வளவு முபாரக்கான பொறுமதியான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நோன்பு விடுவதுக்கு எல்லாம் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. சில சங்கடம் உள்ளவர்களுக்கு அனுமதி இருக்குது. பிரயாணிகள் நோயில் உள்ளவர்களுக்கு அதை விட்டு பிறகு சதா செய்வதற்கு எல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நோய் அல்லது வயோதிகம் அதுக்கு பிறகு அவங்களால் முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று உள்ளவர்களுக்கு நோன்பை விடலாம். அதுக்குரிய பிதியா இருக்கிறது அவர்களுக்கு. அப்படி சங்கடம் இல்லாமல் ஒருதர் இந்த விமானக்கான ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பை அவர்கள் விடுவார்கள். ஆனால் வருடம் பூராக நோன்பு நோற்றாலும் இந்த நோன்புக்கு ஈடாக முடியாது. ஏன்னா இது அவ்வளவு பொறுமதியான. இப்ப நமது பள்ளிவாசல்கள் நிர்வாகத்தில் எல்லாம் செய்யட்டும். ஒரு தராவீகள் நாம் 20 ரகாத்துகளில் கலந்து கொள்கிறோம். 40 சுஜூதுகள் செய்யணும். இந்த 40 சுஜூதுல ஒரு சுஜூதுக்கு ஒரு தீனான் கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லட்டும். பள்ளி ஒரு சுஜூதுக்கு ஒரு தீனான். அப்ப எத்தனை சுஜூத்? 20 ரகாத்துல 40 சுஜூதுக்கு 40 தீனான். 40 தீனான்னா எவ்வளவு நம்ம காசு? எவ்வளவு? 18000. அப்ப ஒரு நாளைக்கு 18000 கிடைக்கும். 10 நாளைக்கு 180000. அப்ப மாசத்துக்கு எவ்வளவு? 54000. 18000 36 56. அப்ப 56000 தீனாருக்கு கணக்கு பண்ணும். அப்ப இதை நாம சொல்லப்பட்டுச்சுன்னா நம்ம பள்ளியில எல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா யாராவது இருப்பாங்களா? இப்ப நம்ம நாட்டில் வச்சுக்க 100 ரூபாய் ஒரு சுஜூதுக்குன்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், மாசத்துக்கு 120000 ரூபாய். வீட்டில் யாராவது பள்ளிக்கு வர முடியல, கால் உடஞ்சி சொத்தி அவரையும் கழுத்தில் அப்படி அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து பள்ளி கொண்டு சம்பளம் நிறுத்துவோம். ஏன் ஒரு சுஜூதுக்கு 100 ரூபாய் கிடைக்குது? ஆம்பளைங்க மட்டுமல்ல பெண்களையும் கூட்டிக்கிட்டு வருவாங்க. பள்ளி நிறைஞ்சு உள்பள்ளி வெளிப்பள்ளி வராந்தா தெருக்கிலே நின்றுக்கிட்டு தருவாங்க. முழு ஊரும் அன்னைக்கு யாரையும் எங்கேயும் பார்க்க முடியாது. வீடுகளில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் பள்ளியிலேயே பொறுமதி தெரிஞ்சிடலாம். இவ்வளவு கிடைக்கிறேங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்க வச்சாங்க. இவங்க துனியாவை விளங்கிக்கிறது மாதிரி ஆசராவை விளங்கணும், நன்மைகளை விளங்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் எல்லாம் சொன்னாங்க, ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் தஆலா இவனுக்கு 1500 நன்மைகள் எல்லாம் கொடுக்கலாம். 1500 நன்மைகள். இப்ப 1500 ரூபாய்னு சொன்னா விளங்குவோமே, ஒரு 1500 நன்மையை நாங்க விளங்குறது இல்லை. எனவே நபி அவங்க விளங்க வச்சாங்க. மீசான் என்ற ஒரு தராசுனாலே கியாமத்தில் நம்முடைய நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படும். நன்மையுடைய தராசு அதிகம் பாரமாக இருந்தா சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முடிவு, தீமையுடைய தராசு அதிகம் இடையுள்ளதாக இருந்தா நரகத்துக்கு போறதுக்கு முடிவாகும் என்று நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த மீசான் என்ற தராசுல இந்த 1500 நன்மைகள்ல ஒரு நன்மை எவ்வளவு பாரமானதுன்னா, 7 வானம் பூமி எவ்வளவு பாரமோ அதை விட பாரமானது ஒரு நன்மை. அப்ப 1500 நன்மைன்னு சொன்னா எவ்வளவு நன்மை கிடைக்கும், எவ்வளவு பாரமானது 1500. அப்ப ஒரு நாளைக்கு இதுல எத்தனை 60,000 நன்மைகள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 60,000 நன்மைகள், அதுல ஒரு நன்மை 7 வானம் 7 பூமி எவ்வளவு பாரமோ அதை விட பாரம். சீசன் நாம ஏப்ரல் சீசன் நாம விளங்கி நிற்கிறோம் இலங்கையில், அதனால ஏப்ரல் மார்ச் மாசம் பிப்ரவரி மாசத்திலிருந்து அதுக்கு முன்கூட்டியே உழைப்பு, கடன் வாங்கி இருக்கிறத வச்சு வெளிநாடுகளுக்கு சாமான்களை கொண்டு வந்து முன்கூட்டியே ஸ்டாக் பண்ணிக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவங்களை வரவழைச்சுக்கிறோம். அன்னைக்கு வியாபாரத்துக்கு ஆட்கள் தயார் பண்ணும். மழை விளங்காது, வெயில் விளங்காது, பசி விளங்காது, இரவு பகல் விளங்காது, உழைக்கிறாங்க. ஏன்னா இந்த சீசன்ல சம்பாதிச்சுக்கிட்டா தான் மீதமுள்ள மாதங்கள் நாம செலவு செய்திருக்கிறோம், அதை விளங்கி இருக்கிறோம். ஆனா இந்த சீசன் எல்லாம் கொடுத்திருக்கிற நம்ம தான் முபாரக்கான மாதத்தை கோடிக்கணக்கான நன்மைகள் அடைந்து கொண்டிருக்கு. இதை நாம விளங்க விளங்காதனா நம்ம எங்க வீடுகள்ல எங்க இடங்கள் நாம அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நோம்பு பிடிச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு விளங்கினோம்னா சீசன்ல விளங்கினவங்க படுக்கிறது இல்லை, பசி விளங்காது. சில நேரம் சில பேர் பகல் சாப்பாடு 3 மணிக்கு 4 மணிக்கு பகல் சாப்பாடு இல்லாமலும் செய்யறது, தூக்கம் இல்லை, இன்னைக்கு இரவு முழுக்க தூங்கல, அடுத்த நாளும் இருக்கிறான், அப்படி சேர்த்து சேர்த்து தூக்கங்களை வச்சுக்குவான். கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி கோழி தூக்குற மாதிரி வச்சுக்குவான். ஏன் அவ்வளவு பெரிய தியாகம் சீசனை விளங்கினதால? இந்த சீசன் நாங்க விளங்க இல்லை, அவனை தூக்கம் வந்த உடனே சடைஞ்சிடறோம், களைப்பு வந்த உடனே சடைஞ்சிடும். அப்ப எல்லாம் தானா ஒரு சுஜூதுக்கு 1500 நன்மைகள், ஒரு நாளைக்கு 60,000 நன்மைகள் எல்லாம் நண்பர். அதுக்கு மேலே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மரம் நட்டப்படும், ஒரு மரம் நட்டப்படும், அந்த மரம் எவ்வளவு விசாலமானதுன்னா 500 ஆண்டுகள் ஒரு குதிரை வேகமாக ஓடுற ஒரு குதிரை ஓடினா எவ்வளவு தூரம் ஓடுமோ அந்த அளவு விசாலமான நிழல் உள்ள ஒரு மரம் ஒரு சுஜூதுக்கு பாரமாக கொடுக்கப்படும் சொன்னான். ஜென்னத்தை தோட்டத்துக்கு சொல்றது, ஜென்னா தோட்டங்கள், நாம சுவர்க்கம் என்று சொல்றோம் தோட்டம். அப்ப அந்த தோட்டத்தை நபி அவர்கள் சொன்னா ஒரு காலியான மைதானம், அது அதுல ஒண்ணும் இல்லை. நீங்க பூமியில வாழும் பொழுது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், ஒவ்வொரு மரம் சுவர்க்கத்தில் நட்டப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஒரு சுஜூதுக்கு பகரமா அங்கே ஒரு மரம் நட்டப்படுகிறது. 40 சுஜூதுக்கு 40 மரம், ஒரு மாதத்துல எத்தனை சுஜூத், அத்தனை மரங்கள், ஒவ்வொரு மரமும் 500 ஆண்டுகளுடைய விசாலமான நிழல் கொண்டது. அதுக்கு மேலே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபனாலஹு ஃபஸ்லன், அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் சுவர்க்கத்தில் ஒரு சுஜூதுக்கு பகரமாக. அந்த வீடு எவ்வளவு விசாலமானதுன்னா, நம்ம துன்யாவை தான் விளங்கி இருக்கிறோம், ஆத்திரத்தை விளங்கியில். அதனால இப்ப கொழும்புல எல்லாம் சில தோட்டங்கள்ல 1 பேஜ்ல வீடு இருக்கும், 1.5 பேஜ்ல வீடு, சில 1 பேஜ்ல வீட்டுல 2 குடும்பம் இருப்பாங்க, 5 பேஜ் 10 பேஜ்னா வீட்டை விளங்குறோம். சாதாரணமா ஒரு வெள்ளம் பீட்டில ஒரு வீடு 10 பேஜ்ல 2 அறைகளோட ஒரு வீடு தான் அப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த பொறுமதி உடனே வந்துடும். 10 பேஜ்ல வீடு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபா. அதே வீடு ஜெமட்டக்கொடையில சொன்னா இது 1.5 கோடி போறோம். அதே கொஞ்சம் வெள்ள ஒத்திக்கு போனா அந்த விலை, கோல்பிட்டிக்கு போனா அந்த விலை உடனே எங்க புத்தியில வந்தது. அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, அது எவ்வளவு பெரிய நஷ்டம்ங்கிறத உணர்றோம். அப்ப அந்த 5 பேஜ்ல 10 பேஜ்ல வீடுங்கிறத விளங்குறோம், துனியாவை விளங்கி இருக்கிறோம், ஆகலத்தை விளங்குறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சுஜூதுக்கு பகரமாக அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும், அந்த வீட்டுக்கு 60,000 வாசல்கள் இருக்கும், தங்கம் வெள்ளியினால் ஆனவைகள், தங்கம் வெள்ளியினாரான 60,000 வாசல்கள் அந்த மாளிகைக்கு இருக்கும். அப்ப அந்த மாளிகை எவ்வளவு விசாலமானதாக இருக்கும், எவ்வளவு விசாலமான பள்ளிக்கு எத்தனை கதவு வச்சிருக்கிறோம், 5 கதவுகள் வச்சிருக்கிறோம். அந்த மாளிகைக்கு 60,000 கதவுகள், அது ஒவ்வொரு கதவும் தங்கம் வெள்ளியினால் ஆனவைகள். அப்படியான விசாலமான மாளிகை ஒரு சுஜூதுக்கு, ஒரு நாளைக்கு அறுப்புற 40 மாளிகை கிடைக்கும். நமக்கு ஒரு வீடு இருந்தா போதுங்க, 2 சரி கொஞ்சம் தேவைப்பட்டா அப்படி ஊர்ல ஒண்ணு, கொழும்புல ஒண்ணு, துபாய்க்கு போனா துபாயில ஒரு வீடு, ஒரு 3 வீடு 4 வீடு போதும். அதுக்கு மேல இருக்குங்க துன்யாவில் எங்களை சுற்றி அவ்வளவுதான் வேலை செய்து இவ்வளவுதான் நம்ம தேவைக்கு மேல தேவையில்லை. ஆனா இப்ப உயிர் பிரிந்து விடுகிறது, ஆசிராவில் போன அங்க தேவைகள் வித்தியாசமானதாக ஆகிவிடும். மூத்துக்கு பிறகு சுவர்க்கத்தில் நம்முடைய தேவைகள் இதை விட பல மடங்காக ஆகிவிடும். அல்லாஹ் அப்படியான குதிரை சக்திகள் எல்லாம் கொடுக்கும். இப்ப நிறைய தேவை வரும், எனவே அல்லாஹ் வாக்களிக்கிறான் நிறைய மாளிகைகள் எல்லாம் கொடுக்கிறதாக வாக்களிக்கிறேன். என்னுடைய பொறுமையை உண்மையாக நாங்க விளங்கிட்டோம் அப்படின்னா நாங்க யாராவது விடுவோமா? எதை எழுப்பி போவோமா? காசு கொடுக்கறதுனாலே போறதில்லை. அப்ப என்னுடைய பொறுமையை நாங்க விளங்கிட்டோம்னா யாரும் எழுப்பி போவோமா? எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு அடைந்து கொள்றதுக்கு நாம துணியாவுக்கு கொடுக்கறது போல இது கொடுக்க ஆரம்பிப்போம் என்று விளங்குவோமே நான் விளங்க வைப்பானா? நோன்பு பிடிக்கிறோம். இந்த நோன்புக்கு சிறப்பு சொன்ன அனுபவம் எல்லாம் வலியோ செல்லம் மன்சாம யோமன் மின் ரமலாம், மன்சாம யோமன் மின் ரமலாம். ரமலானுடைய மாதத்துல யார் ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாங்க? ஒரு மாதத்தையும் சொல்ல இல்லை, ஒரு மாதத்துக்குள்ள சிறப்பு இல்லை, ஒரு நாளைக்குள்ள சிறப்பு. நபி அவர்கள் சொல்றாங்க, வசான நஃப்ஸஹு, தன்னுடைய ஆத்மாவை பிழையான காரியங்கள் இருந்து பாதுகாத்தான். ஒலமிய சிலிப்பியை முஸ்கிரன், போரை தரக்கூடிய எதையும் உபயோகம் செய்யவில்லை. ஒலமிய முதுக்கியை மூமினன்றி முகத்தான் என்று ஒரு மூமினையும் அவதூறு சொல்லவில்லை, புறம் பேச இல்லை. பக்குவமாக நோன்பு நோற்றால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜவ்வஜஹுல்லாஹு தஆலா அன் குல்லி யௌமின் மியாத்தா ஹவுரா, ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக அவருக்கு 100 சுவர்க்கத்துடைய மங்கைகள் அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார். மாசத்துக்கு எத்தனைங்க? எத்தனை? ஒரு நாளைக்கு 100 என்ன, மாசத்துக்கு 30 நாள் எத்தனைங்க? 3000. 3000 சுவர்க்கத்துடைய மங்கைகள். எங்க வாழ்க்கையில் 30 வருஷம் நோன்பு பிடிச்சிருந்தா அதுக்கு மேலே நோன்பு பிடிக்கும். அப்ப இது ஒரு சின்ன கணக்கு, இது இதுக்கு மேலே வந்தான் கொடுக்கிறான், இதுக்கு மேலே வந்தான் கொடுக்கிறான். அதுக்கு மேல சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 100 சுவர்க்கத்துடைய மங்கைகள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுறதோட சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படும், சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படும். அந்த மாளிகை எவ்வளவு விசாலமானதுங்க, நம்ம இலங்கையுடைய அளவுக்கு இருந்தா போதுமா? இலங்கையுடைய அளவுக்கு முழு உலகமும் அந்த மாளிகைக்கு உள்ளால் வைக்கப்படுமே ஆனால் முழு உலகத்தையும் அதுக்குள்ள வைக்கலாம். அப்ப இலங்கை இந்தியாவுடைய சைஸ் அல்ல மாளிகை, முழு உலகத்தையும் அதுக்குள்ள வைக்கலாம். முழு உலகத்தையும் மாளிகைக்கு உள்ளால வைத்தால் அந்த மாளிகைக்கு உள்ளால முழு உலகத்துக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு குடிசை அடிப்பீங்க, ஒரு 4 அடிக்கு 4 அடி போதுமானது. முழு உலகத்திலேயும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு கூடாரம் அடிக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுமோ அந்த அளவு இடம் தான் முழு உலகத்துக்கும் அந்த மாளிகைக்கு உள்ளால தேவைப்படும் சொன்னாங்க. எங்க குட்டிக்கு படவே செய்யாது. சில பேர் சொல்லுவாங்க அதற்கு மிம்பர்ல உட்கார்ந்து கட்டு கடைகளை சொல்றாங்கன்னு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு உள்ளதுக்கு காவல்கள் உள்ளது தான் சொல்றேன், என் இஷ்டப்படி ஒன்னும் சொல்ல இல்லை. எவ்வளவு விசாலமான ஒரு மாளிகை, முழு உலகத்தை ஒரு உலகத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கிற குடிசை எத்தனை கோடி அடிக்கலாம், அந்த மடங்கு உலகத்தை அந்த மாளிகைக்கு உள்ளால வைக்கலாம். எங்க புத்திக்கு படாத இவ்வளவு பெரிய மாளிகை நமக்கு இருக்குங்க, அங்க போனதுக்கு பிறகு தேவைப்படும், அப்ப விளங்கும். அட இவ்வளவு விசாலமான ஒரு தேவை அல்லாஹ். அப்ப அப்படியான அல்லாஹ் தானா நன்மைகளை கோடிக்கணக்கில் வாரி வழங்குற ஒரு முபாரக்கான ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு அது விளங்காததுனால, பொறுமதியை தெரிஞ்சு கொள்ளாததுனால, மறுமையை நாம் புரிந்து கொள்ளாததுனால அவைகள் உதாசீனம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு தராமியை தவறி போனது, ஒரு நோன்பு தவறி போனது நமக்கு கவலை ஏற்படுறது இல்லை, அப்படி ஒரு பெரிய கவலையை சொல்றது இல்லை. ஆனா 10,000 ரூபாய் காசு தொலைஞ்சு போயிருச்சு, ஒரு 100 தீனான் தொலைஞ்சு போயிருச்சு, காணாமல் போயிருச்சுன்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படும். துனியாவை விளங்கினோம், ஆகரத்தை விளங்க இல்லை. சஹாபா ஆகரத்தை விளங்கினாங்க, துனியாவை விளங்க இல்லை. அது போல நாங்களும் ஆகரத்தை விளங்குறவங்களாக ஆக வேண்டும். எனவே சஹாபா அர்ப்பணித்தார்கள் உடல் பொருள் அனைத்தையுமே மறுமைக்காக வேண்டி. அல்லாஹுடைய பயம் அப்படி உள்ளவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் மேல விரும்பினாங்க, அது போல தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல விரும்பினாங்களோ அதுக்கு மேல அவங்க செயல்படாதவர்களாக இருந்தாங்க. அதனால அவர்கள் எல்லாம் தானவரத்திற்கு உயர்ந்தவர்களாக, அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக நாமும் ஆகணும்னா சஹாபா எந்த அடிச்சு ஓடுகளில் நடந்து போனாங்களோ அதே பாதையை நாம் பின்பற்றுவோமையால் நாமும் அதே நிலைமைக்கு போகலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். எனவே உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய கால வாழ்க்கை எல்லாம் நமக்கு கொடுத்த நோக்கம் என்னன்னா நம்முடைய மூத்து சந்தோஷமானதாக அமையணும். மூத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை அந்த சுவர்க்கத்திலே வாழ்க்கை, அதில் மிக உயர்ந்த மட்டத்தில் சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ளும். சஹாபா அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டதனால ஹஜ்ரத் சஹாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாக ஆகுகிறார்கள். அவனோட மூத்துக்களை போல எங்களை மூத்த அல்லாஹ் ஆகிட்டனர். அப்ப நாம வெறும் ஆசைப்படுறதுல கிடைக்க போறதில்லை, அது போல எங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அதற்கு சஹாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாக ஆகுகிறார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய அரசுல தூண் குளிர்ந்தது, அசைகிறது. ஏன் கவலையில இல்லை, மகிழ்ச்சியில அவட உயிர் நம்ம கிட்ட வரப்போவதேன்னு சொல்லி சந்தோஷத்துல, இப்படியான ஒரு மனமான ஒரு உயிர் வருகிறது என்று சந்தோஷத்துல குளிர்ந்தது. அதற்கு பிறகு அலைஹி ஸலாம் அவர்கள் அங்கிருந்து பூமிக்கு வர்றாங்க, வந்து நபீரத்துல கேட்கிறாங்க, யார சூழல்லாம் இன்னைக்கு யார் வபாத்தாக ஆனது, இன்னைக்கு யாருடைய உயிர் பிரிந்தது. நபி அவர்களுக்கு அப்ப செய்தி கிடைச்சிருக்கே இல்லை, அநேகமா அதில் சாத்தான் நோயில் இருந்தாங்க, அவங்க தான் வபாத்தாக இருப்பாங்க என்று சொல்றாங்க. சொல்றதுக்குள்ள செய்தி கிடைக்கிற அதில் சாதிரது எல்லாம் அவர்கள் வபாத்தாக விட்டார்கள். இப்ப நபி அவர்கள் புறப்படுறாங்க, கூட உள்ள தோழர்களும் புறப்படுறாங்க, வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க போட்டிருந்தா ஒரு துணி, அந்த துணி கீழே உருவது, அவ்வளவு வேகமாக நடக்கிறாங்க. பின்னால போறவங்க கால அணிந்திருக்கிற செருப்புடைய வாறுகள் அறுந்து போகுது. இப்ப மாதிரி பெரிய பெரிய ஷூக்கள் இருக்கிற செருப்புகள் இருக்கையில ஒரு தோலை அப்படியே வெட்டி அதை ரெண்டு பட்டியை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கட்டிக்கிட்டு வேகமாக நடக்கிறது அந்த பட்டிகள் வாறுகள் அறுந்து போகுது. இப்ப பின்னால் உள்ள சஹாபா சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் நம்மை சிரமத்தில் ஆக்கிட்டீங்க, கொஞ்சம் அமைதியா மெதுவாக நடங்க, நாங்கள் உங்க கூட வர்றதுக்கு. நபி அவர்கள் சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே தாமதம் செய்ய முடியாது, நாம் தாமதமாக ஆகுவோமே ஆனால் அதில் சாப்பிடுறது எல்லாம் அன்பாவுடைய ஜனாதாவை மலக்குகள் வந்து குளிப்பாட்டி கவனித்து அணிய வைத்து விடுவார்கள். அதுக்கு முதல்ல நாம போனா தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. எப்படியான மௌத்து அல்லாஹ். அதில் மாவியத்துக்கு மாவியார் அது எல்லாம் அன்பும் அவர்கள் வபாத்தாக ஆகிறாங்க. மதீனாவில் மதீனாவில் வபாத்தானா அன்னைக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசம் அதிகமாக ஆகுது. நபி அவர்களே பார்க்கிறாங்க, இன்னைக்கு என்ன சந்திரன் சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்குது, என்ன நடந்தது, சூரியனுடைய பிரகாசம் இவ்வளவு நாள் ஒரு மட்டத்தில் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வெளிச்சமாக இருக்கு. அது அதுபோல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருந்து என்ன சூரியன்ல வித்தியாசம் என்று, என்ன வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, சூரியன்ல ஒன்று வெளிச்சம் அதிகமாக கூட இல்லை, உங்களோட சோழர் அதில் மாவியத்துக்கு மாவியா இன்னைக்கு மதீனாவில் வபாத்தாக ஆகியிருக்கிறாங்க. அவங்க ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் இங்கே வருகை எடுத்திருக்கிறாங்க. இதற்கு முதல் அவங்க பூமியில வந்ததில்லை. அப்படியான மலக்குமாருடைய அந்த வெளிச்சம் பிரகாசம் தான் முழு உலகத்துக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. அதுக்கு மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சூழல்லாம் அல்லாஹ்வுடைய ஆர்டர், அவங்களோட ஜனாசாவை நீங்க தான் சொல்லிவிட்டேன். நபி அவங்க கேட்கிறாங்க, ஜனாசா மதீனாவில் நான் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நான் எப்படி சொல்லிவிட்டது. அதிர்ச்சி பிரதி இஸ்லாமுடைய இறக்கி அப்படி போடுறாங்க, ஜனாசாவை கொண்டு வந்து முன்னால வைக்கிறாங்க. ஜனாசா தொழுகை நடாத்தப்படுகிறது, மறுபடியும் ஜனாசா வாங்கி கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதிர்ச்சி பிரதி இஸ்லாம் எப்படிப்பட்ட மௌத்துகள் அவர்கள் அடைஞ்சாங்க. உலகத்துல எப்ப ஏற்றுக்கொண்டார்களோ இஸ்லாம், எப்ப அல்லாஹ் நம்பினாங்களோ, எப்ப நபியை ஏற்றுக்கொண்டாங்களோ, அதிலிருந்து 100க்கு 100 நபியோருக்கு முழுமையாக அடிபணியக்கூடியவர்களாக ஆனதுனால அல்லாஹோட வாழ்க்கை அப்படி செலுசெலிப்பாக ஆக்கினான். மௌத்து அப்படி மனமானதாக ஆக்கினான். அவருடைய மௌத்து அது மலக்குகள் வரவேற்கக்கூடியவர்களாக. அதில் அம்ரிபுன் ஜம்மு பிரதி அல்லாஹ் அவர்கள் இவங்க இஸ்லாத்தை தாமதமாக ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது தாமதமாக அவங்க பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, பாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளையில். இவங்க பிள்ளைங்க நிறைய இடத்துல போறாங்க, பள்ளி வாசலுக்கு போய் அல்லாஹ் வணங்கிட்டு வர்றாங்க. இவர் பாப்பா என்ன பண்றாரு, வீட்டுல சிலையை வச்சு சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார். நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்குது. அப்ப பாப்பா வணங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்க பார்த்தாங்க, என்ன பாப்பா என்ன இதையே வணங்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் வணங்குறதுக்கு போல இவர் வர்றது இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்றது. பாப்பா இரவுல வணக்கம் எல்லாம் முடிக்க போட்டு வந்ததுக்கு பிறகு போய் அந்த சிலையை கொண்டு போய் குப்பையில போட்டு, வீட்டுல ஊத்த குப்பையெல்லாம் போடுற இடத்துல குப்பை அதுல போட்டு, மறுநாள் காலையில பாப்பா வந்து பாப்பாரு, எங்க இறைவனை காணவில்லை, ஆண்டவனை காணவில்லை என்று தேடுவார். தேடி தேடி போய் பார்த்தா குப்பையில இருக்குது, எடுத்துக்கிட்டு வந்து தொடச்சிக்கிட்டு வச்சு மறுபடியும் அவருடைய வணக்கத்தை ஆரம்பிப்பார். இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க கொண்டு போயிட்டு இரவையில போடுறது, காலையில கொண்டு வந்து வைக்கிறது, இப்படி செய்யும். இப்ப ஒரு நாள் பார்த்தார் வாப்பா வந்து ஆண்டவன்கிட்ட சொல்றாரு, ஒரு நல்ல வாள் ஒன்று தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து வாழை பக்கத்துல வச்சுட்டு இந்த பாரு, எனக்கு இப்ப வயசு 70. எத்தனை வயசு? எனக்கு 70 வயசாகுது. எனக்கு என்னால உன்னை தூக்கிட்டு வர போ, என்னால முடியாது. இந்த வாழ்ந்துக்கு யாராவது வந்தா நீ பாரு. வாழை வச்சுட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க வந்து பார்த்தாங்க, இன்னைக்கு வித்தியாசமா இருக்குது. வானம் இருக்கிற பக்கத்துல சிலைய தூக்கையில வெளியில போனான். வெளியில போய் பார்த்தா ஒரு நாய் செத்து கிடக்குது. அந்த நாய் செத்து அசிங்கமா இருக்குது. இந்த சிலையை கொண்டு போய் நாயிட வாழ்ல கட்டி வச்சாங்க. பாப்பா வந்து பார்த்தாரு, குப்பையிலே இல்ல, இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல, சிலையை காண ஆண்டவனை காணான் வெளியில போனார். வெளியில போய் தேடி பார்த்தா குப்பை இல்ல, ஒரு செத்து போன மிருகத்துடைய வாழ்ல சிலை கட்டப்பட்டிருக்கு. அப்பதான் இந்த யோசனையில வந்துருச்சு, ஓப்போ இது ஆண்டவனாக இருக்க முடியாது. போனார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். பிள்ளைகளுக்கும் பொருள். எத்தனை வயசு அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பொழுது? 70 வயசு. 71வது வருடத்துல உஹதுடைய சந்தர்ப்பம் வருவது. இப்ப உஹதுல போறதுக்கு பிள்ளைங்களும் தயாராக ஆகிறாங்க. வாப்பாவும் சொல்ற, நானும் போகணும். நொண்டி சஹாபி, கால் ஊனம், கால் சரியானதாக இல்லை, நடக்க முடியல, நொண்டி நொண்டி தான் போறோம். அனுமதி கொடுக்குறாங்க. பிள்ளைங்களும் போறாங்க, வாப்பாவும் போறாங்க. முகத்தினை மைதானத்துல போய் யுத்தத்துல கலந்து கொள்கிறார்கள். யுத்தத்துல கலந்து கொண்டு அவர்கள் தாமிரமணி ஜெம்முகிறது எல்லாம் ஷகீதாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் வபாத்தாம் ஆகி ஷகீதானதுக்கு பிறகு அடக்கம் செய்ததுக்கு பிறகு அருமை நபிசல்லாம் கனவுல பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நான் சுவர்க்கத்தை பார்த்தேன். சுவர்க்கத்துல அமிரமணி ஜெம்முகிறது எல்லாம் வரும். அவர்கள் நொண்டி காலோடையில நல்ல காலோட நடந்து போறத நான் பார்த்தேன் சொன்னாங்க நபிசல்லாம் ஒலேசம். 70 வருஷமா சிலையை வணங்கி கொண்டிருந்தவர் ஒரே ஒரு வருஷம் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நபியுடைய வழிமுறைகள் பிரகாரம் எடுத்து நடந்தாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, 70 வருஷம் சிலை வணக்கம் செஞ்சவர் நான் சூர்க்கத்துல பார்த்தேன். ஒரே ஒரு வருஷம் அவரை பாரத்தில் கழிச்சதனால அல்லாஹ் தாலா நமக்கு பிறந்ததிலிருந்து மௌத்து வரையில இஸ்லாத்தில் இருக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய இந்த காலம் நேரம் எல்லாம் அல்லாஹுக்கு அடிபணிந்து நபியுடைய வழிமுறைகள் பிரகாரம் அதை அமைத்துக் கொடுக்க ஒரு வாக்கியம் கிடைக்குமையால் எவ்வளவு பெரிய உயர்ந்த மட்ட அந்த தரஜாக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான்மையானவர்களே, நினைத்தும் பார்க்க முடியாது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு விசாலமான ஆக உயர்ந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தயார் பண்ணி இருக்கிறான் மேலானவர்களே. அதை நம்பி நாம செயல்படுறது, அதை நம்புறது ஈமானுடைய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அப்படியான சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார் பண்ணியிருக்கிறான். அந்த சுவர்க்கத்துடைய செய்தி சொல்லப்படுறதுல கேட்டு உண்மையான பக்குவம் உள்ளவர்கள், உண்மையான நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அப்படின்னா அது எப்படியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? பார்க்கிறதன் மூலமாக இல்லை, கேட்கிறதன் மூலமாக. சுவர்க்கத்தை பார்த்துட்டு வந்தாங்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறு யாரும் பார்த்துட்டு வர இல்லை. எனவே பார்த்துட்டு வந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பயான் செய்யறாங்கன்னா அதை மாதிரி திறமாக பயான் செய்யறவங்க தயாரம் முறையில உலகத்துல வரப்போறது இல்லை. சகாமா சுவர்க்கத்தை கேட்கறது விளங்குறதுல அவங்க விளங்கினதை போல விளங்கக்கூடியவங்க தயாம முறையில உலகத்துல வரப்போறது இல்லை. பார்த்துட்டு வந்த நபி அவர்கள் பயான் செய்யறாங்க, அதை அதிகமாக விளங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகாமா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி எழுப்பி கேட்கிறாங்க, யார சூழல்லாம் தும்பில் அல்வாணிவன் உங்களுக்கு அழகான நிறம் கிடைத்திருக்கிறது. அழகான நிறம் நபியவங்களை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கணும் என்று தோன்றும். அப்படியான அழகான நிறம் சொல்றாங்க, யார சூழல்லாம் உங்களுக்கு அழகான நிறம் கிடைத்திருக்கிறது, அதுக்கு மேல நுபுவத்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஒரு கருப்பு மனிதன் ஹபஷி, எனக்கு பணமும் இல்லை, என்னை யாரும் மதிக்கிறாங்க இல்லை, எது கேட்டாலும் யாரும் கொடுக்கிறாங்களும் இல்லை, உலகத்தில் எனக்கு ஒண்ணுமே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. உங்க அபிப்பிராயம் என்ன? நீங்க யார் ஈமான் கொண்டிருக்கிறீங்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொண்டு வைன் அமில் துபிமா அமில் தபிலி, நீங்க என்ன அமல்களை செய்கிறீங்களோ அந்த அமல்களை நானும் செய்தான், இன்னி லண்டாயினும் ஆகவில் என்ன, நானும் உங்க கூட சுவர்க்கத்தில் இருப்பேனான்னு கேட்கிறான். துனியாவில் வாழ்ந்து வாழ்ந்து யாரும் மதிக்கிறாங்க இல்லை கொடுக்குறாங்க இல்லை, அப்படியே நிராசையாக ஆகி இப்ப அவனுக்கு ஒரு நினைப்பு வருவது, சுவருக்கமும் கிடைக்காமல் போய்விடுமா என்ற நினைப்புல நபியிடத்துல கேட்கிறாங்க, யார் ரசூல் அல்லாஹ், நீங்க செய்த அமல்களை நானும் செய்தா நான் அவங்க கூட சுவருக்கத்துல இருப்பேனா? நபி அவர்கள் பதில் சொல்றாங்க, ஏன் இல்ல, நீங்க வருவீங்க சுவருக்கத்துல. அந்த செய்தி கிடைச்ச உடனே அவருக்கு சந்தோஷம். இப்ப திருப்பி கேட்கிறாரு, யார் ரசூல் அல்லாஹ், உங்க கண்கள் சுவருக்கத்துல எந்த இன்பங்களை பார்த்து இன்பம் அடையுமோ அதே இன்பங்களை என்னுடைய கண்களால் பார்த்து நானும் அடைய முடியுமான்னு கேட்கிறாங்க. அதற்கு நபி அவர்கள் பதில் சொல்றாங்க, உள்ளத்தால் ஒரு சத்தம் வெளியாகுது, நாவான வாயான வெளியாகுது, அந்த சத்தம் உயிர் பிரிந்து விடுகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர் உங்க கூட்டாளுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போனது சுவர்க்கத்துடைய பிரியம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்தை பற்றி சொல்ல கேட்டு உயிர் பிரியுதுன்னா அந்த சுவர்க்கத்தை கண்டா எப்படி இருக்குங்க, அந்த சுவர்க்கத்துல போனா எப்படி இருக்கும், அவருடைய இன்பங்கள் எப்படி இருக்கும், நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அதி விசேஷமான வாழ்க்கை எல்லாம் அங்கே லேப் பண்ணி உலகத்தில் அதை மறைச்சி வச்சிருக்கிறான். அதை நம்புறதுக்கு பேர் ஈமான் பில்லை, அதை நம்பி உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமேனால், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நபியுடைய வழிமுறைகள் பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமேனால் அந்த சுவர்க்கம் மிக உயர்ந்த மட்டத்தில் தயாராக ஆகும். அதை அடைஞ்சு கொள்வதற்கு இந்த உயர்ந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மாதத்தில் பயிற்சிகள் பெறுவோமையால் உண்மையான பக்குவத்தை அடைந்து கொள்வோமையால் இறை அச்சத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நபியுடைய வழிமுறைகள் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அமைத்துக் கொள்வோமையான மேலானவர்களே, நம்முடைய பிள்ளைங்களை வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தாருடைய வாழ்க்கையில ஒரு மனித சமுதாயத்துக்கும் இந்த வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவதற்கு முயற்சிவோமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அந்த வாழ்க்கை அடைந்து கொள்வதற்குள்ள வாக்கியங்களை கொடுப்பான். எனவே இந்த மாதம் வீணாக ஆகிவிடக் கூடாது. முதல்ல நாம் அல்லாஹ்வுடைய தௌபா செய்யணும். இத்தனை ஆண்டு காலமாக நாம் செய்த குற்றங்கள், இவ்வளவு ரமலான்கள் நாம் கிடைக்க பெற்றும் அதை நாம் மதிக்க இல்லை, நம்முடைய பக்குவத்தை அடைந்து கொள்ள இல்லை. இத்தனை ஆண்டுகளை நாம் கழித்து விட்டோம். அத்தனை ஆண்டுகளும் நாம் நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய பக்குவங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதனால அல்லாஹ்வுடைய அழுது கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய கேட்போம். அல்லாஹ் கொடுக்கறதுக்கு யாராக இருக்கிறான், ரஹ்மத்துடைய பத்து, மஃபிரத்துடைய பத்து, நரக விடுதலைக்கு என்று அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான். இப்ப மஃபிரத்துக்குரிய இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய அழுது கேட்போம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு என்ன ஒதுக்கி இருக்கிறான் இந்த காலத்துல, இஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னமுக்கான, அல்லாஹ்வுடத்தில் நீங்க இஸ்திஃபார் செய்யுங்கோ, அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், மேலானவர்களை இஸ்திஃபார் செய்வதனால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை நிலை பரக்காத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். பிள்ளை குட்டிகள் சொத்து செல்வங்களை மழை தண்ணீர் வசதிகளையும் எல்லாம் கொடுக்கிறதாக வாக்களித்து இருக்கிறான். எனவே மேலானவர்களே, இஸ்திஃபார் தௌபா செய்யறது இன்னைக்கு பெரிய தேவை இருக்கிறது. ஏன்னா நாம என்ன காரியம் செய்யணுமோ உலகத்தில் அந்த ஹக்கை நாம நிறைவேற்ற இல்லை. சாதாரணமான குறையல்ல, ஒரு பாரிய குறை, ஒரு பெரிய குறைபாடு நாம் இன்னைக்கு மார்க்கத்தில் செய்திருக்கிறோம். மார்க்கத்துக்கு குறையல, மார்க்கத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அது பிழை இல்லை. மார்க்கத்துக்கு துரோகம் செய்து அதனால அடுத்த சந்தர்ப்பங்கள் இன்ஷால்லாம், அடுத்த விடயங்கள் இன்ஷால்லாம் நாங்கள் செய்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இவர் பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு உண்மையான தௌபா செய்து இதுக்கு மேல ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு ஹஜ்ஜி மாதம் வந்தா ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜிக்கு பிறகு அப்படின்னு தாமதப்படுத்தாமல் நாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரணும். இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரணும். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், பிறந்ததிலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்கிறீங்களா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு என்ன என்று சொன்னா, அநேகமா நீங்க எல்லாம் தயாராக ஆகவே நினைக்கிறேன், தயாராகவும் இந்த நிமிடத்திலிருந்து இஃப்தாருடைய நேரம், முபாரக்கான ஒரு நேரம், மலக்குமார்கள் இங்கே வருகை தந்திருக்கிறான். இந்த வினாடியிலிருந்து நான் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை நான் பால்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு நான் வரும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள்ல எதையும் நான் பால்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு நான் வரும். அப்படி வருவோம் அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. தெரிஞ்சுகள் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சு, எது நபியுடைய முறை, எது அல்லாஹுடைய கட்டளைகளை தெரிஞ்சு முழுமையாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்கு தயாராகவும் மனுஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸலவாத் பதிவு கொள்ளுங்கள். الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا أرحم الراحمين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين اللهم اهدنا واهد بنا اللهم اجعلنا سببا لمن اهتدى اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم يا الله من غريب الشكر لنيت من نتنا وكنيك في سيوانات رب رحمان يا الله نري فاهم لسيدك روم يا الله يا الله إن فاهمك كارنماه إنجلي بديتي وجاهدنا هيني يركب مللا هيني ونلتر مريتنا يا الله مغفرتك كنتر وريكني سلامنا ودي مباركان إن نالجلا ونلتر كييني كنتي كيتنا يا الله نيجلا بولمي يا كم بديتي وجاهدنا هيني يا الله نمورنا بيرك ما غير نموري بيتشور غلي هاليا نمي بيتو كنيد سندي بيتنا غلو خبر غلو ونيجي كنتر كيران غلو إنجلا بيتشور غلي كني مغفرت سين هيني உலகத்திலும் அவர்கள் ஒருங்கிக் கொண்டிருக்கிற எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் மக்கள் செய்வாயாக ரகுமானத்தை கெஞ்சி கேட்கிறோம் யாருந்தா யாருல அன்னை மன்னிக்கையில நாங்கள் யாரும் மன்னிக்க முடியாது யாருந்தா உன்னிடத்திலேயே கேட்கிறோம் யாருந்தா யாருலானே அவர்களை பரிபூர்ணமாக மன்னித்து விடுவாயாக ஹயாத்தோடு இருக்கிற நமக்கு நீ மக்கள் செய்வாயாக எல்லா பிள்ளைகளையும் நன்மைகளாக மாற்றி விடுவாயாக ரெம்பே ரஹ்மானே யாருலா அவர்கள் கெஞ்சி கேட்கிறோம் யாருலா நீ மகா பிரிவு உள்ளவன் யாரு இறக்கம் உள்ள நாயன் யாருலா ஒரு தாய் பிள்ளைங்க மேல எவ்வளவு இறக்கமோ அதை விட 70 மடங்கு அதை விட இறக்கம் உள்ள நாயனே உன்னிடத்துல கெஞ்சி கேட்கிறோம் யாருலா யார் யாருக்கெல்லாம் நீ மன்னித்திருக்கிறாய் கொலைகாரர்களுக்கு விபச்சாரம் செஞ்சவர்கள் பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு யாருலா நீ மன்னித்திருக்கிறாய் யாருலா ஆண்டு காலமாக பல ஆண்டுகளாக உனக்கு எதிராக சிறுக்குல யாருலா குபுர்ல வாழ்ந்தவர்கள் நீ மன்னிச்சிருக்கிறா யாருலா கட்டளைகளுக்கு மாறு செய்யாதவர்களாக நம்மை ஆக்கி விடுவாயாக உண்மையான பக்தி உள்ளவர்களாக உன்னுடைய பயம் உள்ளவர்களாக யாரா நம்மை ஆக்கி விடுவாயாக எல்லா நாளையும் கியாமத்தின நாளையில இறை அச்சம் அற்றவர்கள் கூட்டத்தை நம்மை ஆக்கி விடாதயாருந்தா அந்த துர்பாக்கிய சாலிகள் யாருந்தா அந்த முதலிகள் கூட்டத்தை எங்களை ஆக்கி விடாதே நாயனே சுவர்க்கத்துக்குரியவர்களாக நீங்களை ஆக்கி விட நாயனே ரப்பே ரஹ்மானே அல்லா அவர்களை கேட்கறதுக்கு கூட தகுதியற்றவர்கள் யாருந்தா ரப்பே ரஹ்மானே யாருந்தா கிருபை செய்வாயாக கருணை காட்டுவாயாக யாருந்தா முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் சதிகள் உலகத்தில் இன்னைக்கு எதிர் எழுந்து கொண்டிருக்கிறது அவைகளை அனைத்தையும் தவிடுபடி ஆக்கி விடுவாராக ரப்பே ரஹ்மானே அடையாளம் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக யாருந்தா குறிப்பாக நம்முடைய நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் சதிகள் அடிக்கடி நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு வருகிறது யாருந்தா யாருந்தா நம்ம முஸ்லீம்களுடைய குற்றம் குறைகள் காரணமாக நம்மை தண்டித்து விடாது நானே யாருந்தா முஸ்லீம் அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு யாரெல்லாம் நீ இதாயத்தை ரசிவாக்கினாயே. குறிப்பாக நம்ம நாட்டில் இன்னைக்கு புதிதாக உருவாங்கிய ஒரு கூட்டம் இஸ்லாமுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான சூழ்ச்சிகள் சதிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க யாரெல்லாம், அவர்கள் முக்கியத்தினருக்கு குறிப்பாக நீ இதாயத்தை ரசிவாக்கினாயே. யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த ரமலான் முடிவதற்கு முதல் அவருடைய உள்ளங்களில் நீ மாற்றங்கள் ஏற்படுத்தி யாரெல்லாம் முஸ்லீம்களாக ஆக்கி உலகத்திலே ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை நீ ஏற்படுத்தினாயே. உனக்கு முடியாத காரியம் இல்லை யாரெல்லாம், உனக்கு முடியாத காரியம் இல்லை. அவர்களுக்கு இதாயத்து இல்லை என்பதனுடைய அறிவுல முடிவாக இருந்தால் யாருந்தா அவர்கள் குறைக்க எடுத்து இல்லாமல் ஆக்கிற நாயனை நாசமாக்கிற நாயனே, ஆறு சமூக வருக்கத்தினரை அழிச்சது போல யாருந்தா உனக்கு விருப்பமில்லாத அடியாரனே இல்லாமல் ஆக்கிற போல இவர்கள் நீ இல்லாமல் ஆக்கிற நாயனே, அவர்களை அழித்து இருப்பவர்களுக்கு நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை நசிவாக்கிற நாயனே. யாரா ரப்பே ரஹ்மான், நம்முடைய குற்றங்கள் குறைகள் காரணமாக நம்மை அழிச்சு விடாத யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு நசிவாக்குவாயாக, யாரெல்லாம் வயோதிபர்கள் பெண்மணிகள் குழந்தைகள் யாரெல்லாம் முஸ்லீம்களை சொத்து செல்வங்களுக்கு நீ பாதுகாப்பை நசிவாக்குவாயாக, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக யாரெல்லாம். யாரெல்லாம் நாம் விரும்பியோ விரும்பாமோ நம்முடைய முன்னேற்றி ரோமங்களை பிடித்து நேரான பாதையில் நம்மை நடாத்துவாயாக. ரப்பே ரஹ்மானோட கெஞ்சி கேட்கிறோம் யாரெல்லாம் இதாயத்தை ஆம் மகானுக்கு நாயனே, உலகத்தில் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை நசிவாக்கு நாயனே. யாரெல்லாம் யார் யார் நம்மள நோயாளிகளாக இருக்கிறாமல் அவருடைய நோய்களை நீ குணப்படுத்தி நாயினே. யாரெல்லாம் உன்னை தவிர வேறு யாரிடத்தில் நாம் இவைகள் முறையிட முடியாது யாரெல்லாம், பயங்கரமான நோய்கள் ஏற்படாத நம் அனைவர்களும் நீ பாதுகாப்பாயாக யாரெல்லாம். ரப்பே ரஹ்மான் யாரெல்லாம் பெரும் பெரும் கடன் தொல்லைகளும் நம்மை பாதுகாக்கிற நாயினே, யார் யார் கடன் தொல்லைகள் சிக்கியிருக்கிறாங்களோ அவருடைய கடன் தொல்லைகளையும் நிவர்த்தி செய்து வைப்பாயாக யாரெல்லாம். ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் எத்தனையோ பெண்மணிகள் குழந்தைகள் பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பெண்மணிகளை திருமணம் முடித்து கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம், அவருடைய அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. எத்தனையோ தேவையுடையவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் ஏங்கி கிடக்கிறார்கள் யாரெல்லாம், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக யாரெல்லாம். இந்த இடத்துல நாம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமும் யாரெல்லாம் உனக்கு தெரியாதவர்கள் அல்ல யாரெல்லாம், யாரெல்லாம் அவனுடைய விருப்பப்படி உடைய கட்டளை காரணமே இங்கே வந்திருக்கிறோம் யாரெல்லாம். நம்முடைய குடும்பத்தார்கள் பிள்ளை குட்டிகளை அங்காங்கே விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறோம் யாரெல்லாம், ஏன் வந்திருக்கிறோம் யாரெல்லாம். நம்முடைய தேவைகள் நீயும் பூர்த்தி நம்முடைய விருப்பை செய்வாயாக, ரப்பே ரஹ்மானே குரு செய்து கொள்வாயாக. வசல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரல் ஹதி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லம் சுப்ஹான ரப்பிக்கல் அஸ்மா அல்ஹம்துலில்லாஹ். For more lectures, visit slhub.com.